Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
मन की आँखों से हर पल ही तुझको देखूं मन की आँखों से हर पल ही तुझको देखूं बाबा खड़े हैं पास मेरे दिल से दुआएं मांगूं बाबा मेरे बाबा मेरे बाबा मेरे बाबा मेरे
तो सारी दुनिया का क्वेश्चन हुआ ना बच्ची देखो सब कोई कहते हैं पीस कैसे स्थापन हो अभी पीस तो पीसलेसनेस तो सारी दुनिया में है शांति तो क्वेश्चन ही होते हैं सारी दुनिया का भाई सारी दुनिया पतित है सब जाते हैं हम पतित है तो सारी दुनिया का ही सवाल हुआ अभी सारी दुनिया का मालिक तो ये जिसका तुम सुना சிவாய நமஹ பூஜ்யதே ஊஜா பகவத்
5/6/2017 காலை முரளி பாப் தாதா மதுபன் ஓம் சாந்தி இனிய குழந்தைகளே நீங்கள் சரீரதாரிகள் எவரினதும் பெயரிலோ வடிவத்திலோ அகப்பட்டுக் கொள்ளாதீர்கள் சரீரமற்றவராகி தந்தையை நினைவு செய்யுங்கள் அதனால் உங்கள் ஆயுட்காலம் அதிகரிக்கப்படுவதுடன் நீங்கள் தொடர்ந்தும் நோய்களிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள் கேள்வி விவேகமான குழந்தைகளின் பிரதான அறிகுறிகள் எவை விவேகமான குழந்தைகளின் பிரதான அறிகுறிகள் எவை பதில் விவேகமான குழந்தைகள் முதலில் ஞானத்தை தங்களுக்குள் கிரகித்து பின்னர் மற்றவர்களையும் கிரகிக்க தூண்டுவார்கள் மேகங்கள் தங்களை நிரப்பி பின்னர் சென்று மற்றவர்கள் மீது பொழிகின்றன அவர்கள் கற்கின்ற நேரத்தில் கொட்டாவி விடமாட்டார்கள் தங்களை நிரப்பி புத்துணர்ச்சி பெற்ற பின்னர் சென்று மற்றவர்கள் மீதும் பொழிகின்றவர்களை மாத்திரம் இங்கு அழைத்து வருவதே ஆசிரியர்களின் பொறுப்பாகும் பாடல் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்பதன் கருத்து விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது தந்தை கூறுகின்றார் ஆத்மாவும் பரமாத்மாவும் அமைதி சுரூபங்கள் தந்தை எவ்வாறோ குழந்தைகளும் அவ்வாறே எனவே தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார் எப்படியாயினும் நீங்கள் அமைதி சுரூபங்களே நீங்கள் அமைதியை வெளியிலிருந்து பெறுவதில்லை இது ராவணனின் ராஜ்யமாகும் இந்நேரத்தில் நீங்கள் உங்கள் தந்தையை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும் நான் இவரில் அமர்ந்திருக்கின்றேன், எனவே நான் உங்களுக்கு கொடுக்கும் வழிகாட்டல்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பாபா உங்களை எவரினதும் பெயரிலோ வடிவத்திலோ சிக்க வைப்பதில்லை. இவரது பெயரும் வடிவமும் வெளிப்படையானவை. நீங்கள் அவரது வடிவத்தினால் சிக்கிவிடக்கூடாது. முழு உலகமே அனைவரையும் பெயரிலும் வடிவத்திலும் சிக்க வைக்கிறது. பாபா கூறுகிறார், இவை அனைத்தும் பெயரையும் வடிவத்தையும் கொண்டுள்ள, அவற்றை நினைவு செய்யாதீர்கள். உங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் ஆயுட்காலம் அதிகரிக்கப்படுவதுடன் நீங்கள் நோயிலிருந்து விடுபட்டவராக ஆகுவீர்கள். உங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் ஆயுட்காலம் அதிகரிப்பதுடன் நீங்கள் நோயிலிருந்து விடுபட்டவராக ஆகுவீர்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் உங்களை போலவே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் முகத்தளவு உயரமாக இருந்தார்கள் என்பதல்ல. மனிதர்கள் மனிதர்களே. எனவே தந்தை கூறுகின்றார், சரீரதாரிகள் எவரையும் நினைவு செய்யாதீர்கள். உங்கள் சரீரத்தை மறந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். நீங்கள் அந்த சரீரத்தை நீக்க வேண்டும். இன்னும் ஒரு விடயம், கவனயீனமாக இருக்காதீர்கள். கவனயீனமாக இருக்காதீர்கள். உங்கள் தலை மீது பெருமளவு பாவ சுமையுள்ளது. மிகப்பெரிய சுமை உள்ளது. ஒரேயொரு தந்தையின் நினைவை கொண்டிராமல் அது குறைவடையாது. தூய்மையாகி அதிமேன்மையானவர்கள் ஆகுபவர்களே நீங்கள். பின்னர் அதி தூய்மையற்றவர்களாக ஆகுகின்றனர் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். தூய்மையாகி அதிமேன்மையானவர்கள் ஆகுபவர்களே பின்னர் அதி தூய்மையற்றவர்களாக ஆகுகின்றனர் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களை பார்ப்பதுடன் தந்தையையும் பெருமளவில் நினைவு செய்ய வேண்டும். உங்களால் இயன்ற அளவிற்கு தந்தையை நினைவு செய்யுங்கள். அது மிக இலகுவானது. நடக்கும் போதும் உலாவி திரியும் போதும் அத்தகைய அன்பிற்கினிய தந்தையை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். அந்த ஒரே ஒருவரையே நீங்கள் கூவி அழைத்தீர்கள். ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். ஆயினும் எவருமே அவர் மீது உண்மையான ஆழமான அன்பை கொண்டிருக்கவில்லை. அவர்களின் அன்பு அவர்களது கணவன்மார் குழந்தைகள் போன்றோர் மீதே செல்கிறது. அவர்கள் கூறுவதுண்டு, ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நான் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் வருகிறேன். உருத்திரனின் ஞானயாகம் நினைவு கூறப்படுகிறது. கிருஷ்ணர் சக்தி யுகத்தின் இளவரசராவார். அவரால் வேறு எந்த பெயரிலோ வடிவத்திலோ இடத்திலோ அல்லது நேரத்திலோ வர முடியாது. நேருவும் ஒரு கல்பத்தின் பின்னர் ஒரே வடிவத்திலும் பதவியிலும் வருவார். நேருவும் ஒரு கல்பத்தின் பின்னர் அதே வடிவத்திலும் பதவியிலும் வருவார். அதே போன்று ஸ்ரீகிருஷ்ணரும் சக்தி யுகத்திற்கு வருவார். அவரது முக சாயல்கள் மாற்றமடைய மாட்டாது. இந்த யக்ஞத்தின் பெயர் உருத்திரரின் ஞான யாகம் என்பதாகும். சுயராஜ்யத்தை பெறுவதாக இந்த யாகத்தில் குதிரை அர்ப்பணிக்கப்படுகிறது. ஓ ராஜ்யத்தை பெறுவதற்காக உங்களை அர்ப்பணித்தல் என்றால் அவருக்கு சொந்தமாகுதல் என்பதாகும். இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு சொந்தமாகியுள்ளீர்கள். எனவே அந்த ஒரே ஒருவரையே நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் எல்லைக்குட்பட்ட தொடர்புகளை துண்டித்து எல்லை எற்றவருடனேயே தொடர்பை வைத்திருக்க வேண்டும். அந்த தந்தை மிகவும் மகத்தானவர். அந்த தந்தை மிகவும் மகத்தானவர். தந்தை வரும் போது எவற்றை கொடுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எவராலுமே கொடுக்க முடியாத எல்லையற்ற ஆஸ்தியை எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கொடுக்கிறார். மனிதர்கள் தொடர்ந்தும் ஒருவரையொருவர் அடித்துக் கொள்வதுடன் கொலையும் செய்கிறார்கள். இது முன்னர் ஒருபோதுமே நிகழ்ந்ததில்லை. பாபா மீண்டும் ஒரு முறை வந்துள்ளார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் கூறுகிறார், ஒவ்வொரு கல்பத்தின் சங்கம யுகத்தில் புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படும் போது நான் வருகிறேன். மக்கள் ராமரின் புதிய ராஜ்யமாகிய புதிய உலகை கேட்கிறார்கள். அங்கே சந்தோஷமும் செழிப்பும் உள்ளது. அங்கே அனைத்தும் உள்ளது. அங்கு சண்டை சச்சரவு இல்லை. சமய நூல்களில் அவர்கள் சத்திய திரேதா யுகங்களை நரகமாக்கியுள்ளனர். அது தவறாகும். அவர்கள் பொய்களை கூறுகிறார்கள். தந்தையோ உண்மை பேசுகிறார். தந்தை கூறுகிறார், நீங்கள் என்னை சத்தியம் என அழைக்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் என்னை சத்தியம் என அழைக்கிறீர்கள். நான் வந்து உங்களுக்கு உண்மை கதையை கூறுகிறேன். 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதத்தில் யாருடைய ராஜ்யம் இருந்தது? 5000 வருடங்களுக்கு முன்னர் நிச்சயமாக லட்சுமி நாராயணனது ராஜ்யமே இருந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கிறிஸ்துவிற்கும் 3000 வருடங்களுக்கு முன்னர் பாரதம் வைகுண்டமாக இருந்தது என கூறப்படுகிறது. இது நேரடியான கணக்காகும். அவர்கள் வினவுகிறார்கள், நீங்கள் ஏன் கல்பத்தின் கால எல்லை இவ்வளவு என்று கூறுகிறீர்கள்? ஓ, ஆனால் அதை கணக்கிட்டு பாருங்கள். கிறிஸ்து இவ்வளவு காலத்திற்கே இங்கு இருந்தார். கிறிஸ்து இவ்வளவு காலத்திற்கே இங்கு இருந்தார். 4 யுகங்கள் மாத்திரமே உள்ளன. பகலுக்கு அரை கல்பமும் இரவுக்கு அரை கல்பமும் எடுக்கின்றன. மிக நன்றாக விளங்கப்படுத்தக்கூடிய ஒருவர் தேவைப்படுகிறார். தந்தை விளங்கப்படுத்துகிறார், காமமே மிக கொடிய எதிரி. தேவர்கள் முற்றிலும் தெய்வீக குணங்களை கொண்டவர்கள். 16 கலைகளும் நிரம்பியவர்கள் என பாரத மக்களே தேவர்களின் புகழை பாடுபவர்கள். எனவே 16108 அரசிகள் எங்கிருந்து வந்தனர்? அங்கே எவ்வித சமய நூல்களும் இல்லை. ஒரு சமய நூல் என்பது அந்த சமயத்தின் ஸ்தாபகரினால் உபதேசிக்கப்படுவதாகும். ஒரு சமய நூலானது அச்சமயத்தின் ஸ்தாபகரின் பெயரினாலேயே உருவாக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கு செல்கிறீர்கள். இவை அனைத்தும் பழையவையும் தமோ பிரதானமானவையும் ஆகும். இதனாலேயே தந்தை கூறுகிறார், உங்கள் புத்தியின் யோகத்தை பழைய விடயங்களிலிருந்து அகற்றி என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். ஒருவர் கவனியினமாக இருந்தால் பாபா நினைப்பார், அவ்வளவே அவரது பாக்கியமாகும். இது மிகவும் இலகுவான விடயமாகும். இவ்விடயங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? அனைத்து இடங்களில் உள்ள பற்றின் இலைகளை அகற்றி ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அனைத்து இடங்களிலும் உள்ள பற்றின் இலைகளை அகற்றி ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். அப்பொழுது 21 பிறவிகளுக்கு நீங்கள் எவ்வித துன்பத்தை அனுபவம் செய்யவும் மாட்டீர்கள், அல்லது அங்கவீனமானவர்களாகவும் மாட்டீர்கள். அங்கே ஆயுட்காலம் முடிவடையும் போது நீங்கள் ஒரு சரீரத்தை நீக்கி இன்னொன்றை எடுக்க வேண்டும் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. பாம்பின் உதாரணமும் உள்ளது. விலங்குகளின் உதாரணமும் கொடுக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக அவைகளுக்கும் சிறிதளவு விளக்கம் இருக்கின்றது. விலங்குகள் இன்றைய மனிதர்களையும் விடவும் அதிகளவு விவேகமுடையவையாக உள்ளன. ரீங்காரமிடும் வித்தில் பூச்சிகள் பூச்சிகளை மாற்றுகின்ற உதாரணமும் இங்கே பொருத்தமானது. அவை பூச்சிகளை எவ்வாறு கொண்டு செல்கின்றன என பாருங்கள். உங்கள் சந்தோஷ நாட்கள் இப்பொழுது வருகின்றன. புத்திரிகள் கூறுகிறார்கள், நாங்கள் தூய்மையாக இருக்க விரும்புகிறோம், இதனாலேயே நாங்கள் அதிகமாக அடிக்கப்படுகிறோம். ஆம் குழந்தைகளே, நீங்கள் சில விடயங்களை சகித்துக் கொள்ள வேண்டும். கூறப்படுகிறது, அப்பாவிகளே தாக்கப்படுகிறார்கள். தாக்குதல்கள் உள்ள போதே பாவ கலசம் நிறையும். ருத்திர ஞான யாகத்தில் பல தடைகள் உருவாக்கப்படும். அது அப்பாவிகளின் மீதான தாக்குதலே ஆகும். இது சமய நூல்களில் நினைவு கூறப்படுகிறது. புத்திரிகள் கூறுகிறார்கள், பாபா, நாங்கள் 5000 வருடங்களுக்கு முன்னரும் உங்களை சந்தித்தோம். நாங்கள் சொர்க்கத்திற்கான ஆஸ்தியை பெற்று சக்கரவர்த்தினிகள் ஆகினோம். பாபா கூறுகிறார், ஆம் புத்திரிகளே, நீங்கள் அந்தளவிற்கு முயற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் இவரை அன்றி சிவபாபாவையே நினைவு செய்ய வேண்டும். அவர் பிரம்மா குரு அல்ல, அவரது காதுகளும் செவி மடுக்கின்றன. பாபா உங்கள் தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவா. நீங்கள் அந்த ஒரே ஒருவரிடம் இருந்து கற்று ஏனையவர்களுக்கும் கற்பிக்கின்றீர்கள். அனைவரினதும் தந்தை ஒரே ஒருவரே ஆவார். அந்த ஒரே ஒருவரே எங்களுக்கு கற்பிக்கின்றார். அதனாலேயே நாங்கள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பிரம்மாவும் விஷ்ணுவும் கணவன் மார்களுக்கெல்லாம் கணவன் என அழைக்கப்பட முடியாது. சிவபாபா மாத்திரமே கணவன் மார்க்கெல்லாம் கணவன் என அழைக்கப்பட முடியும். எனவே நாங்கள் ஏன் அவரை இறுகப்பற்றி பிடிக்கக்கூடாது? நீங்கள் அனைவரும் முதலில் உங்கள் பெற்றோரின் வீடாகிய அசரீரி உலகிற்கு செல்வீர்கள். பின்னர் உங்கள் மாமியார் வீட்டிற்கு செல்வீர்கள். முதலில் நாங்கள் அனைவரும் சிவபாபாவிற்கு வணக்கம் செலுத்திவிட்டு பின்னர் சத்திய யுகத்திற்கு செல்வோம். இது சில சதங்களை பெறுமதியான மிக இலகுவான விடயமாகும். பாபா எவராவது தூங்குகிறார்களா என குழந்தைகள் அனைவரையும் பார்க்கிறார். நீங்கள் தூங்கினாலோ அல்லது கொட்டாவி விட்டாலோ உங்கள் புத்தியின் யோகம் துண்டிக்கப்பட்டுவிடும். ஏனெனில் புத்தியின் யோகம் வெளியில் அலைந்து திரிவதால் அது சூழலை பழுதடைய செய்துவிடும். எனவே பாபா எப்பொழுதும் கூறுகிறார், புத்துணர்ச்சி பெற்று பின்னர் சென்று ஞானத்தை பொழிகின்ற அத்தகைய முகில்களை அழைத்து வாருங்கள். அல்லாவிடில் அவர்கள் இங்கே வரும்போது வேறு என்னத்தான் செய்வார்கள்? அவர்களை இங்கே அழைத்து வருபவர்களுக்கு பொறுப்பு உள்ளது. தன்னை நிரப்பி பின்னர் சென்று மற்றவர்களுக்கும் பொழிகின்ற விவேகமான ஆசிரியர் யார்? அத்தகையவர்களை நீங்கள் இங்கே அழைத்து வர வேண்டும். மற்றவர்களை அழைத்து வருவதால் என்ன நன்மை உள்ளது? நீங்கள் இவ்விடயங்களை செவி மடுத்து அவற்றை கிரகிப்பதுடன் மற்றவர்களையும் கிரகிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். அவற்றை கிரகிப்பதுடன் மற்றவர்களையும் கிரகிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இப்பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்து நீங்கள் உண்ணும் போது உங்கள் வலியும் துன்பமும் முடிவடைகிறது. மிக சரியாக யோகத்தில் நிலைத்திருப்பவர்களே இங்கே வர வேண்டும். இல்லையேல் அவர்கள் சுற்றாடலை பாழாக்கி விடுகிறார்கள். இந்நேரத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புகைப்படங்கள் எடுப்பது போன்ற கேள்விக்கு இடமில்லை. எந்த அளவிற்கு உங்களால் முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் தந்தையின் நினைவில் நிலைத்திருந்து யோக தானம் செய்ய வேண்டும். சுற்றிலும் மௌனம் பேணப்பட வேண்டும். சுற்றிலும் மௌனம் பேணப்பட வேண்டும். வைத்திய சாலைகள் எப்பொழுதும் சத்தம் எதுவும் இல்லாத அமைதியான இடத்திலேயே உள்ளன. ஏனெனில் நோயாளிகளுக்கு மௌனம் தேவை. நீங்கள் அந்த மௌனத்தில் நிலைத்திருப்பதற்காக வழிகாட்டல்களை பெறுகிறீர்கள். தந்தையை நினைவு செய்வதே உண்மையான மௌனமாகும். ஏனைய அனைத்தும் செயற்கையானவையாகும். 2 நிமிடங்களுக்கு மரண அமைதி என மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த 2 நிமிடங்களுக்கும் புத்தியானது எங்கு அழைகின்றன? எவராலுமே உண்மையான மௌனத்தை பேண முடியாது. நீங்கள் பற்றத்தவர்கள் ஆகுகிறீர்கள். நான் ஓர் ஆத்மா என்றால் சுய தர்மத்தில் நிலைத்திருப்பதாகும். மூச்சு திணறிய பின்னர் அமைதியை பேண முயற்சி செய்வது உண்மையான அமைதி ஆக மாட்டாது. சரீரமற்றவராகி 3 நிமிடங்கள் அமைதியின் நிலைத்திருங்கள். இதனை கூறுவதற்குரிய சக்தி எவருக்குமே இல்லை. தந்தையின் மகத்தான வாசகங்கள் இவையாகும். அன்பிற்கினிய குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். உங்களின் ஒவ்வொரு பிறவியினதும் பாவங்கள் அழிக்கப்படும். இன்றேல் உங்கள் அந்தஸ்து அழிக்கப்படுவதுடன் நீங்கள் தண்டனையையும் அனுபவம் செய்வீர்கள். சிவபாபாவின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதில் அதிகம் நன்மைகள் உள்ளன. சதா தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களால் இயன்றவரை அது இனிமையான தந்தையை நினைவு செய்யுங்கள். மாணவர்களுக்கு அவர்களது ஆசிரியரின் கௌரவத்தை பேணுவதில் மிக மிகுந்த அக்கறை இருக்க வேண்டும். மாணவர்களில் பலர் சித்தியெய்தாவிட்டால் ஆசிரியர்கள் ஒரு வெகுமதியை பெற மாட்டார்கள். இங்கே ஆசீர்வாதம் அல்லது கருணை என்ற கேள்விக்கே இடமில்லை. நீங்கள் அனைவரும் உங்கள் மீது ஆசீர்வாதங்களையும் கருணையையும் கொண்டிருக்க வேண்டும். மாணவர்கள் தங்கள் மீது கருணை கொண்டுள்ளனர். அவர்கள் முயற்சி செய்கின்றனர். இதுவும் ஒரு கல்வியாகும். நீங்கள் யோகத்தில் இருக்கும் அளவிற்கேற்ற பாவங்களை வென்றவர்களாக ஆகுவதுடன் உயர்ந்ததோர் அந்தஸ்தையும் பெறுவீர்கள். நினைவின் மூலமாக நீங்கள் எப்பொழுதும் நோய்களில் இருந்து விடுபட்டவராகுவீர்கள். மன்மனாபவ, கிருஷ்ணரால் இதனை கூற முடியாது. அசரீரியான தந்தை கூறுகிறார், சரீரமற்றவராகுங்கள். இது ஒரு எல்லையற்ற இறை குடும்பமாகும். தாய், தந்தை, சகோதரர்கள், சகோதரிகள் உள்ளனர், அவ்வளவே. ஆனால் வேறு எந்த உறவு முறைகளும் இல்லை. ஏனைய உறவு முறைகளில் தாய் வழி, தந்தை வழி, மாமன் போன்ற உறவு முறைகள் உள்ளன. ஆனால் இங்கு சகோதர சகோதரிகள் என்ற உறவு முறை மாத்திரமே உள்ளது. வேறெந்த காலத்திலும் இவ்வாறு இருப்பதில்லை. சங்கம யுகத்தில் மாத்திரமே இவ்வாறு உள்ளது. தாய் தந்தையிடமிருந்து நாங்கள் ஆஸ்தியை பெறுவதனால் எங்களுக்கு பெருமளவு சந்தோஷம் கிடைக்கிறது. ராவணனின் ராஜ்யத்தில் பெருமளவு துன்பம் உள்ளது. அதற்காகவே நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு முயற்சியை இப்பொழுது எடுக்கிறீர்களோ அது ஒவ்வொரு கல்பத்திலும் நிச்சயிக்கப்படுகின்றது. வேறு மிகவும் மகத்தானது. கோடீசுவர்களின் செல்வம் அனைத்தும் தூசாகிவிடும். ஒரு சிறிய யுத்தம் ஆரம்பிக்கும் போது என்ன நிகழ்கிறது என பாருங்கள். எவ்வாறாயினும் அது குழந்தைகளாகிய உங்களின் கதையே ஆகும். உண்மையான கதையை செவி மடுப்பதால் நீங்கள் சத்திய பூமியின் அதிபதிகளாகுகிறீர்கள். நீங்கள் இந்த உறுதியான நம்பிக்கையை கொண்டுள்ளீர்கள். நம்பிக்கை இல்லாத எவராலும் இங்கு வர முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் கவனஹீனமானவர்களாக இருக்கக்கூடாது. மம்மாவையும் பாபாவையும் போன்று நீங்கள் உங்கள் முழு ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். அச்சா இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ காணாமல் போய் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தி சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தி சொல்கிறோம். தாரணைக்கான சாராம்சம், முதலாவது, சரீரத்தில் இருந்து பற்றற்றவராகி உங்கள் சுய தர்மத்தில் உங்களை ஸ்தீரப்படுத்துவதற்கான பயிற்சியை செய்யுங்கள். உங்களால் இயன்றவரை அதி அன்பிற்கினிய தந்தையை நினைவு செய்யுங்கள். அனைத்தின் மீதும் உள்ள பற்றின் இலைகளை அகற்றிவிடுங்கள். இரண்டாவது, கல்வியின் மீது முழு கவனம் செலுத்துங்கள். உங்கள் மீது ஆசீர்வாதங்களையும் கருணையையும் கொண்டிருங்கள். கல்வியின் மீது முழு கவனம் செலுத்துங்கள். உங்கள் மீது ஆசீர்வாதங்களையும் கருணையையும் கொண்டிருங்கள். உங்கள் புத்தியின் யோகத்தை எல்லைக்குட்பட்டதிலிருந்து துண்டித்து எல்லையற்றவருடன் தொடர்பு படுத்துங்கள். தந்தைக்குரியவர் ஆகுவதன் மூலம் உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். ஆசீர்வாதம். திருப்தி எனும் பொக்கிஷத்தினால் அனைத்து ஆசைகளையும் முடித்து விடுகின்ற சதா திருப்தி ரத்தினம் ஆகுவீர்களாக. திருப்தி எனும் பொக்கிஷத்தினால் அனைத்து ஆசைகளையும் முடித்து விடுகின்ற சதா திருப்தி ரத்தினம் ஆகுவீர்களாக. திருப்தி எனும் பொக்கிஷத்தை கொண்டவர்கள் அனைத்தையும் கொண்டவர்கள் ஆவார்கள். சிறிதளவை வைத்திருப்பதில் திருப்தியாக இருப்பவர்கள் சகல பேறுகளையும் அனுபவம் செய்வார்கள். சிறிதளவை வைத்திருப்பதில் திருப்தியாக இருப்பவர்கள் சகல பேறுகளையும் அனுபவம் செய்வார்கள். திருப்தியாக இல்லாதவர்கள் அனைத்தையும் கொண்டிருந்த போதிலும் எதுவும் இல்லாதவர்களாகவே இருப்பார்கள். ஏனெனில் அதிருப்தியான ஆத்மாக்கள் எப்பொழுதும் ஆசைகளின் ஆதிக்கத்திற்குட்பட்டிருப்பார்கள். ஒரு ஆசை நிறைவேறியதும் 10 ஆசைகள் வெளித்தோன்றும். எனவே நீங்கள் ஆசைகள் என்றால் என்னவென்றே அறியாதிருக்கும் போதே நீங்கள் திருப்தி மணி என அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். விழிப்புணர்வின் ஆளி எப்பொழுதும் முடுக்கப்பட்டிருக்கட்டும். அப்பொழுது என்றும் உங்கள் மனோநிலை அடிக்கடி மாறிக்கொண்டிருக்காது. விழிப்புணர்வின் ஆளி எப்பொழுதும் முடுக்கப்பட்டிருக்கட்டும். அப்பொழுது என்றும் உங்கள் மனோநிலை அடிக்கடி மாறிக்கொண்டிருக்காது. ஓம் சாந்தி.